கலை மாமணி விக்ரமன் அவர்களின் நந்திபுரத்து நாயகி. 23 அத்தியாயம். பிரிந்தவர் கண்டனர். அருண்மொழி குதிரையை இன்னும் வேகமாக தட்டிவிட்டார். காலை இளவையில் சுள் என்று அடித்துக் கொண்டிருந்தது. மரங்கள் அடர்ந்திருந்த பாதை வழியே வந்து பிறகு குறுக்கு வழியில் நுழைந்திருந்த போது ஒரே மணல் வெளியாக இருந்ததால் அந்த காலை வெயில் மிக கடுமையாகத்தான் இருந்தது. அருண்மொழி இன்பவல்லியை தேடி புறப்பட்டு விட்டார். தஞ்சையில் பழுவேட்டரையரின் கடைசி காரியங்கள் முடிந்துவிட்டன. இடுகாட்டிற்கு பழுவேட்டரையரின் உடலை சுமந்து சென்ற பெரும் ஊர்வலத்தில் ஏராளமான மக்கள் கலந்து கொண்டனர். பழைய பகையை மறந்தவராய், முன்னாள் குரோதம் மறந்தவராய், தனிப்பட்ட வெறுப்பு மறந்தவராய் மக்கள் ஏழை, பணக்காரர், அதிகாரி, புலவர், ஆடவர், பெண்டிர் என்று பலரும் ஊர்வலத்தில் கலந்து கொண்டனர். சோழ நாட்டிற்கு நேர்ந்த அந்த பெரும் துக்க நிகழ்ச்சி நடந்து இரு நாட்கள் கழித்து அருண்மொழி ஒரு நாள் காலையில் இளைய பிராட்டியிடம் வந்தார். அக்கா, வந்தியத்தேவர் எங்கே என்று கேட்டார். குந்தவை அருண்மொழியை ஒருமுறை ஏற இறங்க பார்த்துவிட்டு, எனக்கு எப்படி தெரியும்? பழையாறையிலிருந்து நான் வந்த பிறகு அவரை பார்க்கவே இல்லை. ஒருவேளை காணாமல் போன இன்பவழியை தேடி போயிருக்கலாம். நீதான் மறந்துவிட்டாய் என்றால் வல்லவரையரும் அப்படி இருக்க முடியுமா என்றாள். அருண்மொழிக்கு இந்த சொல் இதயத்தில் தைத்தது. இளைய பிராட்டி கேட்பது நியாயம்தானே? ஆதித்த கரிகாலரை கொன்ற குற்றவாளியை இன்னும் கண்டுபிடிக்கவில்லை. கண்டுபிடித்துத்தான் மறுவேளை என்று உறுதி பூண்டோம். உறுதியின் திசை பல்வேறு வேளைகளால் தடைப்பட்டது. இன்பவள்ளி சோழ நாட்டிற்கு வந்திருப்பதை அறிந்து கொள்ளவில்லை. அவளையும் யாரோ கவர்ந்து சென்று விட்டார்கள். அதையும் கண்டுபிடிக்காது தஞ்சை அரண்மனையில் இருந்துதான் என்ன பயன்? இளைய பிராட்டி கேட்பது நியாயம்தான். இன்பவள்ளியை இன்னும் கண்டுபிடிக்கப் போகின்றார்கள் இந்த நாட்டு மாவீரர்கள். நமக்கு அதில் என்ன கவலை? அவசரப்பட்டு உறுதிமொழி அளிப்பதில் தானே காலம் கழிகிறது என்றாள் குந்தவை. அருண்மொழி இதுபோன்ற கடும் சொல்லை இதுவரை இளைய பிராட்டியிடமிருந்து கேட்டதே இல்லை. என்ன மறுமொழி கூறுவது என்று தெரியாமல், அக்கா இதோ இப்படியே கிளம்புகிறேன், பட்டமும் மகுடமும் உரிமையும் பிறகு இருக்கட்டும், இன்பவள்ளியின் இருப்பிடத்தை அறிந்து அவளை கவர்ந்து சென்ற பாதகர்களை கண்டுபிடிக்காமல் நான் தங்கள் முன் வரமாட்டேன் என்றார். இளைய பிராட்டி மெல்ல நகைத்து, இன்பவள்ளியை கண்டுபிடிப்பது உன் சொந்த நன்மைக்காக. முல்லைத்தீவிலேயே மீண்டும் சந்திப்பதாக கூறியவளை சோழ நாட்டிலாவது சந்திக்க வேண்டாமா? சந்தித்து அவளை அழைத்து வந்தால்தானே இந்த நாட்டு அரியணையில் அமர்வதில் மூன்றாவது போட்டியும் ஏற்படும் என்றாள். அக்கா என்று ஏதோ கூற வாயெடுத்த அருண்மொழி அடக்கிக் கொண்டு, இப்படி பேசிக் கொண்டிருக்க நேரமில்லை, நான் போகின்றேன். என்னை தேடுபவர்களுக்கு நான் போகுமிடம் பற்றி இப்போது கூற வேண்டாம் என்று சொல்லி திரும்பி கூட பார்க்காமல் விரைந்தார். சாதாரண வீரனின் உடை அணிந்து கொண்டு குதிரை மீது ஏறிக்கொண்டு அருண்மொழி புறப்பட்டார் இன்பவள்ளியை தேடி. முதலில் நந்திபுரம் சென்று அங்கே கார்மேகனையும் சுமதியையும் சந்தித்து பழையாறையிலிருந்து சென்ற சிவிகையை பற்றி கேட்டறிந்தார். கார்மேகன் கட்டுண்டு கிடந்த இடத்தை காட்ட சொல்லி அங்கிருந்து தன் கூர்மையான அறிவை பயன்படுத்தி பாதகர்கள் எப்படி சென்றிருப்பார்கள் என்று யூகித்து உணர்ந்து செல்லலானார். அதற்கு முன்பே வந்தியத்தேவனும் சங்கரதேவனும் ரவிதாசன் வகையினரை தேடி சென்றிருந்தனர். சங்கரதேவனுக்கு பெருமகிழ்ச்சி, வல்லவரையரோடு சேர்ந்து குதிரை மீது ஏறி செல்வதில் பெருமகிழ்ச்சி. அவ்வப்போது தன் குதிரையையும் வந்தியத்தேவன் குதிரையையும் மாறி மாறி பார்த்து கொண்டார். வந்தியத்தேவன் குதிரை மீது அமர்ந்திருக்கும் கம்பீரத்தை கண்டார். பல ஆண்டு சிறைவாசம் வல்லவரையரை அதிகமாக பாதிக்கவில்லை என்பது சங்கரதேவன் கருத்து. அவர்களுக்கு பழுவேட்டரையர் இருந்த செய்தி தெரியாது. இடையே சங்கரதேவன் பேச்சு கொடுத்தார். ஐயா, நல்ல வேளையாக பழுவேட்டரையருக்கு உங்கள் மீதிருந்து கோபம் மறைந்தது என்று.
ஏன், எதற்காக அப்படி சொல்கின்றாய்? கோபம் மறைவதற்கும் நல்ல வேளை வேண்டுமா?
இல்லை, அவர் வேளக்கார படைத்தலைவர். அவருக்கு ஒருவரை பிடிக்கவில்லை என்றால் எங்களுக்கும் பிடிக்காது.
அப்போது என்னையும் உனக்கு பிடிக்காதிருந்தது அல்லவா?
இல்லை இல்லை, மிகவும் பிடித்திருந்தது. தங்களது வீரத்தீர சாகசங்களை பற்றி நான் சிறு வயதிலிருந்து கேட்டிருக்கின்றேன். தங்களைத்தான் லட்சியமாக கொண்டு இருக்கின்றேன்.
வெளியே இது யாருக்கும் தெரியாது என்று நினைக்கின்றேன். தெரிந்திருந்தால் உன் லட்சியம் நிறைவேறியிருக்கும்.
வந்தியத்தேவன் கூறியது சங்கரதேவனுக்கு புரியவில்லை. அவனுக்கு புரியவில்லை என்பதை முகம் காட்டியது. சிறைக்கா?
ஆமாம், என்னை லட்சியமாக கொண்டிருப்பதனால் நான் சிறையில் இருந்தால் நீயும் சிறையில் இருக்க வேண்டாமா?
வந்தியத்தேவன் இப்படி கூறியதன் உள்ளர்த்தம் தெரியாமல் சங்கரதேவன் சிரித்தான்.
அது மட்டுமில்லை, என்னை ஆதரிப்பதாக தெரிந்தால் உன்னையும் பாதாளசிரிகள் தள்ளியிருப்பார்கள் என்றான் வந்தியத்தேவன்.
ஆஹா, அந்த பாக்கியம் கிடைக்காமல் போய்விட்டதே! சிறையில் உங்களோடு இருந்திருந்தால் எவ்வளவோ கற்றுக்கொண்டிருப்பேனே என்றார்.
என்னிடம் என்ன அப்படி எவ்வளவோ இருக்கிறது?
ஆமாம், உங்களிடம் நான் பல கற்க வேண்டும்.
ஆமாம், நிறைய கற்க வேண்டும். உனக்கு முன் கோபம் வருமா?
ஏய், வராதே.
எனக்கு வரும், அதை நீ கற்றுக்கொள்ள வேண்டும். 10 பேர் சூழ்ந்து தாக்க வரும் போது சற்றென்று கத்தியை உரையில் போட்டுக் கொள்ள தெரிய வேண்டும்.
ஐயோ, அவர்கள் பிடித்துக் கொள்வார்களே.
அங்கேதான் சாமர்த்தியம் இருக்கிறது. சட்டென தாவி குதித்து ஓடிவிடக்கூடிய திறமை ஏற்படும்.
ஓ, புரிந்தது. மந்திரம் தெரிந்திருக்க வேண்டும். ஐயா,
ஆமாம், தங்களுக்கு மந்திரம் தந்திரம் தெரியுமோ?
ஓ, மந்திரம் தந்திரம் எல்லாம் தெரியும். தந்திரத்தையும் மந்திரமாக்குவேன்.
வேடிக்கையாக பேசுகின்றீர்கள். எனக்கு வேடிக்கையாக பேச வராதே.
முன்கோபம் வராது, மந்திரம் தெரியாது, வேடிக்கையாக பேச வராது. பிறகு என்னை லட்சியமாக கொண்டு என்ன பிரயோஜனம்?
தாங்கள் அவற்றை கற்றுத்தாருங்கள். பழுவட்டரையர் இனி தவறாக நினைக்க மாட்டாரே. தாங்கள் தானே இந்த நாட்டு சேனாதிபதியாக போகின்றீர்கள்?
வந்தியத்தேவன் திரும்பி சங்கர தேவனை ஒருமுறை பார்த்தான். பிறகு, ரொம்பவும் சாமர்த்தியமாக பேசுகிறாயே என்று சொல்லி, நான் படைத்தலைவராக போகின்றேன் என்று உனக்கு யார் சொன்னது என்றார்.
நான் தான் சொல்கின்றேன்.
என் மீது சுமத்தப்பட்டிருக்கும் குற்றத்தில் இருந்து முழுமையும் நான் நீங்கும் வரை அந்த பொறுப்புள்ள பதவியை நான் எப்படி ஏற்பது?
பழுவட்டரையரே உங்களை நிரபராது என்று கூறிவிட்டாரே.
ஆனால் தண்டித்தது நீதிமன்றம் என்பதை நினைவிருக்கட்டும். மீண்டும் நீதிமன்றத்தால் தான் என் அவப்பெயரை நீக்க முடியும்.
நீதிபதியிடம் நான் வாதாடுவேன்.
அதற்கேற்றபடி உண்மை குற்றவாளியை தேடி நிறுத்தினால்தான் முடியும்.
நாம் தேடி கண்டுபிடிப்போம். சோழ நாட்டில் இப்போது விரோதிகளின் நடமாட்டம் அதிகமாக விட்டது.
அதை அடக்கவே போகிறோம். இன்பவள்ளி எனும் பெண்ணை தூக்கி கொண்டு போய்விட்டதை மட்டுமா நாம் கண்டுபிடிக்கப் போகிறோம்? இன்னும் பல உண்மைகள் வெளிப்படும் பார்.
சங்கர தேவன் மேலும் உற்சாகம் அடைந்தான். குற்றவாளிகளை கண்டுபிடித்து வல்லவரையரின் மாசு நீக்கி தானும் அவரோடு நற்பெயர் பெற வேண்டும் எனும் எண்ணம் மனத்தில் எழுந்தது. அவர்கள் புறப்பட்டு சென்ற மறுநாள்தான் அருண்மொழியும் கிளம்பினார்.
வந்தியத்தேவன் வழியில் யார் யாரையோ சந்தித்து விசாரித்தான். ஒன்றும் தடயம் கிடைக்கவில்லை. கடைசியில் கொள்ளிடக்கரையில் இருபுறமும் அடர்ந்திருக்கும் காட்டின் எல்லைக்கு வந்தியத்தேவனும் சங்கர தேவனும் வந்து சேர்ந்தார்கள்.
அந்த பகல் வேளையிலும் எங்கோ நரி ஊளையிடும் ஓசை கேட்டது. தொலைவிலே ஏராளமான பறவைகள் திடீரென்று பறந்து செல்வதும் வந்தியத்தேவனுக்கு தெரிந்தது. இரு குதிரைகளையும் மறைவான இடத்தில் கட்டிவிட்டு அருகே இருந்த மரத்தின் மீது இருவரும் ஏறி அமர்ந்து கொண்டார்கள்.
திடீரென ஏன் இங்கே மரத்தில் ஏறிவிட்டீர்கள்
என்று கேட்டான் சங்கர தேவன்.
அதோ கொத்து கொத்தாய் பழங்கள் இருக்கின்றனவே, அதை பறித்து தின்னத்தான் பசிக்கிறதே.
சொன்னால் நான் ஏறி பறித்திருப்பேன். உங்களுக்கு ஏன் இவ்வளவு சிரமம் என்றார்.
உன் அன்பையெல்லாம் இன்னும் சிறிது நேரம் கழித்து புலப்படுத்து. நாம் இருவரும் அந்த மரத்தடியில் தான் இன்றைய பொழுதை கழிக்க வேண்டும்.
ஏன்
அப்படியெல்லாம் கேட்க கூடாது? நான் சொல்வதை செய்வதை பார்.
வந்தியத்தேவன் குரலில் சற்று கடுமை இருந்தது. சரி என்பதன் அடையாளமாக சங்கர தேவன் தலையாட்டினான்.
இந்த காட்டு பாதையில் தங்கி இருப்பதற்கு பயமாயிருக்கிறதா? பேய், பிசாசு, ரத்த காட்டில் எல்லாம் வரும். நான் எல்லாவற்றையும் பார்த்திருக்கிறேன். ரத்தம் ரத்தம் என்று ஒரு பிசாசாளரும். நீ பயப்படுவாயா?
எனக்கு என்ன பயம்? நான் வீரன்.
வீரனை கூட கதிகலங்கடித்து விடும்.
உங்களுக்கு தான் மந்திரம் தெரியுமே.
சங்கர தேவன் துணிவோடு மறுமொழி கூறுவது வந்தியத்தேவனுக்கு பிடித்திருந்தது. எனினும் சிறு பிள்ளை காதல் அனுபவம் இப்போதுதான் அவனுக்கு ஏற்பட்டிருக்கிறது. இது வந்தியத்தேவனுக்கு தெரியும். வரும்போது சுமதியை தான் சந்தித்தது பற்றியும் தன் உள்ளத்தில் அவள் எப்படி நிறைந்துவிட்டாள் என்பதையும் சங்கர தேவன் சொல்லிக் கொண்டே வந்தான்.
வந்தியத்தேவனுக்கு சிரிப்பு வந்தது. மரத்தின் மேல் உட்கார்ந்து கொண்டிருக்கும் போது சுமதியை பற்றி நினைத்துக் கொண்டிருந்தாள். தூங்காமல் விழித்துக் கொண்டே இருக்கலாம் என்றான் வந்தியத்தேவன்.
சங்கர தேவனை வெட்கம் சூழ்ந்தது. வந்தியத்தேவன் மரத்தின் மீது ஏறி அமர்ந்து கொண்ட காரணம் சங்கர தேவனுக்கு புரியவில்லை. எனினும் அதில் ஏதோ முக்கியத்துவம் இருக்கிறது என்பதை உணர்ந்து கொண்டான். காட்டில் நடுவே ஏற்பட்ட நரியின் ஊளையிடும் குரலும் பறவைகள் திடீர் என்று கூட்டம் கூட்டமாய் பறந்ததும் அங்கே மனித நடமாட்டம் இருப்பதை தெரியப்படுத்திட காத்திருந்தால் அந்த பகுதியில் ஏதாவது அதிசயம் நடக்கும் என்பதை வந்தியத்தேவன் உணர்ந்தார். இவர்கள் மறைந்திருந்த இடத்திற்கு சற்று தொலைவில் செல்லும் ஒற்றையடி பாதை வழியே காளாமுகர் சென்று கொண்டிருப்பது தெரிந்தது. ஆனால் காளாமுகர்கள் சோழ நாட்டில் அங்கொருவர் இங்கொருவராக இருந்து தங்கள் மதப்பற்றை விடாமல் நடத்தி வருவதை கேள்விப்பட்டிருக்கின்றார்.
காளாமுகர் காட்டிற்குள் இருந்து வருகிறார்கள் என்றார். அவரை சேர்ந்தவர்கள் எவரேனும் அங்கே இருக்க வேண்டும். இல்லாவிடில் ஏதாவது ரகசிய காரியத்திற்காக அந்த காளாமுகர் அந்த இடத்தை பயன்படுத்துவதாக இருக்கலாம். நரபலி, மனித ரத்தம் தேடுதல் போன்ற ஏதாவது நடவடிக்கையில் அவர் ஈடுபட்டிருக்கலாம் என்றான் வந்தியத்தேவன்.
வந்தியத்தேவனும் சங்கர தேவனும் கொள்ளிட காட்டில் மரத்தில் மறைந்திருந்த அதே நேரத்தில் அருண்மொழி அங்கு எழுந்த பாடலின் ஒளியீட்டு அது வந்த திசை நோக்கி விரைந்தார். பாட்டின் ஓசை அண்மையில் கேட்டது. அதோ அந்த மரங்களின் மறைவிலிருந்து கேட்கிறது. சந்தேகமே இல்லை, அது இன்பவள்ளியின் குரல்தான். முல்லைத்தீவில் கேட்ட அதே பாடல். அருண்மொழி குதிரையிலிருந்து இறங்கி அதை நிழலில் கட்டிவிட்டு மெல்ல இசை வந்த இடம் நோக்கி வந்தார்.
அதோ இன்பவள்ளி.
அருண்மொழி உடல் படபடுத்தது. முல்லைத்தீவில் மீண்டும் வந்து சந்திப்பதாக கூறி வந்த பிறகு கடைசியில் இங்குதான் அவளை சந்திக்குமாறு நேர்கிறது. இது எந்த இடமோ? அவளை கவர்ந்து சென்றவர்கள் எப்படிப்பட்டவர்களோ? ஆனால் இன்பவள்ளியின் குதூகலமான நிலையை பார்த்தால், அவள் பாடுவதை பார்த்தால்,
அவள் மலர் தொடுப்பதை பார்த்தாள். அந்த இடம் பயங்கரமான இடமாக இருக்க முடியாது என்பது அருண்மொழிக்கு தோன்றியது. இந்த இடத்திற்கு இன்பவள்ளி எப்படி வந்தாள்? இவளை கவர்ந்து வந்தவர்கள் இங்கு இருக்க முடியாது. அப்படியானால் மக்கள் நடமாட்டமற்ற பகுதியில் அமைதியாக குடில் அமைத்துக் கொண்டிருக்கும் இவர்கள் யார் என்பவை அருண்மொழியின் மனத்தில் கேள்விகளாய் எழுந்தன. அருண்மொழி அங்கிருந்து மெல்ல நடந்து அருகே உள்ள ஆற்றங்கரைக்கு சென்றார். நடு ஆற்றில் வரும் தண்ணீரின் சலசலப்பு அவரை அழைத்தது. மணலில் வெயிலின் சூடு மெல்ல மெல்ல ஏறி கொண்டிருந்தது. நீரில் ஒரு கையெடுத்து குடித்து முகத்தை கழுவிக்கொண்டு திரும்பினார். இன்பவள்ளி குடத்தோடு அங்கு வந்து கொண்டிருந்தாள். அருண்மொழி இன்பவள்ளியை பார்த்து விட்டார். இவ்வளவு காலமாக யாரை நேரடியாக சந்திக்க வேண்டும் என்று இன்பவள்ளி காத்திருந்தாளோ அவரை அவள் எதிர்பாராத விதமாக சந்தித்து விட்டாள். இந்த பாட்காஸ்ட் பற்றியான உங்களுடைய கருத்துக்கள் மற்றும் விமர்சனங்களை murugan.dj என்ற இன்ஸ்டாகிராம் பக்கத்தின் மூலமாக தெரிவிக்கவும். மேலும் சவுத் ரேடியோ செயலியை தரவிறக்கம் செய்து உங்களுக்கு பிடித்தமான வானொலிகள் மற்றும் பாட்காஸ்டை கேட்டு மகிழுங்கள். நன்றி.